இறைமந்தன் இயேசு கிறிஸ்துவின் இடையேற்ற நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்காக நாம் தெரிந்து கொண்ட உவமை த பேரபிள் ஆஃப் லாஸ்ட் ஷிப், காணாமற் போன ஆடு. விலை லூக்கா 15 அதிகாரமே மூன்று முக்கியமான காரியங்களை பேசுகிறது. முதல் காணாமற் போன ஒரு ஆடு, அடுத்து காணாமற் போன வெள்ளிக்காசு, அடுத்து காணாமற் போன மகன். ஒருவேளை இந்த மூன்று சம்பவங்களை நம்ம கண்டுபிடிக்கிற காரியம் என்னென்னா, இங்கே 100 ஒரு ஆடை காணாமல் போகுது, அடுத்து பார்த்திங்கன்னா 1%, அடுத்தது 10 வெள்ளிக்காசில் 1 வெள்ளிக்காசு காணாமல் போகுது, தட்ஸ் 10%. 2 மகனில் 1 மகன் காணாமல் போகிறான், தட் இஸ் 50%. ஒருவேளை இந்த மூன்று உவமைகளையும் ஆண்டவர் எது திருஷ்டாந்தமாக எதை குறித்து சொல்கிறார் என்று சொன்னால், காணாமற் போவது ஒன்றானாலும் சரி, அது 10%னாலும் சரி, 100%னாலும் சரி, அதை குறித்து அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நம்ம சில நேரங்களில் நினைக்கலாம், ஒன்று தானே போச்சு, மீதி 99 இருக்கேன்னு சொல்லி, பட் காட் நெவர் சாட்டிஸ்ஃபைடு வித் 99, பட் ஹீ வாண்ட்ஸ் 100. அப்போ அது எதை காண்பிக்கிறதுன்னா, ஒரு முழு தன்மை. இந்த உவமையில் மூன்று முக்கியமான அம்சம், முதலாவது காணாமல் போவது, இட்ஸ் அ லாஸ்ட், அடுத்து தேடி கண்டுபிடிப்பது, செகண்ட் பார்ட், கண்டுபிடித்து மகிழ்ச்சி கொண்டாடுவது, ரிஜாய்சிங். அந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உவமையில் இருக்கு. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உவமை எதற்காக சொன்னார் அப்படின்னா, இந்த முதல் 2 வசனங்களை நம்ம பார்க்கும்போது இயேசுவானவருடைய வாழ்க்கையை பலர் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். இயேசுவானவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றவுடன் அன்றைய சமய தலைவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அதுக்கு தான் இயேசுவானவர் இந்த உவமையை சொல்கிறார். அதாவது ஒருவேளை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசுவானவர் பாவிகளோடும் அல்லது வெளியில் இருக்கிற மக்களோடு கூட பேசக்கூடாது, எந்த உறவும் வைக்கக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் இயேசுவின் நோக்கம் என்னவென்று கேட்டால், உள்ளே இருக்கிற பரிசேயர் வேதபாரகரை காட்டிலும் வெளியே காணாமல் போகிற மனிதனை குறித்து அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இன்னும் ஒரு காரியம் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா, இந்த 7 வசனத்தில் அவர் அழகாக சொல்கிறார், மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து என்று ஆரம்பிக்கிறார். மனம் திரும்பாத நீதிமான் யாரை அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், பரிசேயரும் சதுசேயரும். ஒருவேளை அவர்கள் தங்களை நீதிமான் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் இன்னும் அவர்களுக்குள் என்ன வரல, மனம் திரும்புதல் வரவில்லை. நான் இந்த வார்த்தையை படிக்கும்போது ரொம்ப நேரம் யோசித்தேன். மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் சந்தோஷம். அப்போது இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம், காணாமற் போன ஆடை பார்க்கலாம், தேடுகின்ற ஒரு மெய்ப்பனை பார்க்குறோம், கண்டுபிடிக்கும் வரைக்கும் தொடர்ச்சியாய் அங்கே ஓடி திரிகின்ற மெய்ப்பன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு மகிழ்ச்சி கொண்டாடுகின்ற மெய்ப்பன். அதுதான் ரொம்ப முக்கியம், எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க, எல்லாரும் நம்ம மகிழ்ந்திருப்போம் என்று மகிழ்ச்சி கொண்டாடுகிறோம். ஸோ இந்த 2 வார்த்தையில் இயேசுவினுடைய முழு அந்த சாராம்சத்தை நம்ம பார்க்கிறோம். எதற்கு இந்த உவமை சொல்லப்பட்டது என்று சொன்னால், மனம் திரும்ப அவசியமில்லாத ஜனங்களுக்கு மனம் திரும்புதலுடைய அவசியத்தன்மையை ஆண்டவர் காண்பிக்கிறார். சில நேரம் நம்ம நினச்சிக்கலாம், நம்ம சர்ச்சுக்குள்ளே ஒரு குரூப்பாக மக்கள் இருக்கிறோம், நமக்கு நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம், ஆண்டு வார்த்தையை கேட்கிறோம், எல்லாரும் நல்லா இருக்கிறோம், இதே போதும் என்று நம்ம நினைக்கக்கூடாது. கடவுளை அறியாத வெளியே நின்று கொண்டிருக்கிற மனிதனை குறித்து ஒரு கரிசனை அல்லது ஒரு பாரம் நமக்கு தேவைப்படுகிறது. பார்த்தீங்கன்னா இந்த இந்த உவமையை 3 பார்ட்டாக முதல்ல நம்ம சுருக்கமாக அப்படி பிரித்து பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, காணாமற் போன ஆடு. இந்த ஆடு எதை திருஷ்டாந்தமாய் சொல்லப்படுது என்று சொன்னால், ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஆடாக, ஒவ்வொரு தனி மனிதனும் ஆண்டுடைய பார்வையில் ஒரு ஆடுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், கம்பேர் பண்ணுறார். ஏசாயா 53:6 வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 53:6 வசனம், அங்கே வேதம் சொல்கிறது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல எப்படி இருந்தோமா, வழி தப்பி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில இருந்தோம். ஆனால் தேவன் நம் மீது என்ன செய்கிறார், மனம் இறங்கி வருகிறார். அப்போ நாமும் ஒரு காலத்தில் காணாமற் போன ஒரு ஆடாக இருந்தோம், ஆண்டவரை அறியாத காலத்தில். அது எந்த வயது என்ற முக்கியமல்ல, ஆனால் ஒரு நாள் நாம் காணாமல் போயிருந்தோம். ஆனால் the ship was loud. ஆனா ஒவ்வொரு தனி ஆடும் மேய்ப்பனால் நேசிக்கப்படுகிறது. அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொரு தனி மனிதனையும் நேசித்ததினால்தான் மனிதனை கண்டுபிடிக்க அவர் இறங்கி வந்தார். அப்போ ஒரு 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 பெரும் கூட்டத்தை குறித்து கரிசனை ஆண்டவருக்கு இருக்கிறதோ இல்லையோ, ஒரு தனி மனிதனை குறித்த கரிசனை அவருக்கு இருக்கு. ஒரு தனி மனிதனுடைய பாரத்தில் அவர் பங்கெடுக்கிறார். ஒரு தனி மனிதனுடைய கவலையில் தேவன் பங்கெடுக்கிறார். ஒரு மனிதன் தனிமைப்படுத்தப்படும் பொழுதும் அவன் பக்கத்தில் அவனை தேட அவர் என்ன செய்கிறார், வருகிறார். அதனால தான் நம்ம இந்த ஓமையில் பார்க்குறோம், காணாமற் போன ஆடு ஒன்று காணாமல் போயிருச்சுன்றதும் 99 அவன் என்ன செய்கிறான், போய் ஒரு இடத்துல பத்திரமாக வைத்து விட்டு அந்த காணாமற் போன ஒன்றை தேடி போகிறான். எப்படியாவது அதை என்ன செய்யணும், கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி. அடுத்து மாத்திரமல்ல, த ஷிப் வாஸ் லவுடர். அந்த அது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த ஆட்டை அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய தோளின் மேல் போட்டு கொண்டு வந்து, இந்த ஆடு தான் காணாமல் போச்சு, இப்பொழுது எனக்கு கிடைத்தது என்று சொல்லி மகிழ்ச்சி கொண்டாடுகிறான். இது இதை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம சொல்லலாம்னா, பல நேரங்களில் ஒரு பொருள் ஒருவர் காணாமல் போயிட்டாங்க, கிடைக்கும் போது நம்ம என்ன நினைப்போம்னா, ஒருவேளை நமக்கு அது மேலே கோபம் வரும், உனக்காக நான் எவ்வளோ நேரம் செலவு பண்ணேன், உன்னை கண்டுபிடிக்க நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன், நீ வாட்டுக்கு உனக்கு உன் விருப்பம் போல காணாமல் போயிட்டே என்று சொல்லி சில நேரம் நம்ம திட்டுவோம். சப்போஸ் உலக சூழ்நிலையில் பார்த்தோம்னா, ஒரு குழந்தைய நம்ம எங்கேயா கூட்டு போகிறோம், ஒரு 10 நிமிஷம் காணோம்னா போதும், நம்ம தேடி கண்டுபிடிச்ச பிறகு ஒரு 2 அடி கூட அடிச்சிடுவோம். ஆனால் ஒரு காணாமற் போன ஆடு கிடைத்தவுடன் அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறான், அதை கயிறை கட்டி இழுத்துட்டு வரல, தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறான், இந்த ஆடு காணாமல் போச்சு, இப்பொழுது என்ன இருக்கு, கிடைத்து இருக்கிறது. இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு தனி மனிதனையும் தேவன் கண்டுபிடிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் அவனை என்ன செய்கிறார், மற்றவனுக்கு முன்பாக உயர்த்தி காண்பிக்கிறார். ஒரு நம்ம அந்த சாட்சியின் நேரம் சொல்கிறோம் தெரியுமா, அது எது எது அது எவ்வளோ மனிதன் சந்தோஷப்படுறனா இல்லையோ, தேவன் அதில் சந்தோஷப்படுறார். ஏன் தெரியுமா, ஒருவன் மற்றவனுக்கு முன்பாக தேவனை என்ன செய்கிறான், நான் கடவுளை விட்டு தூரமாக இருந்தேன், இப்போ கடவுளுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னும் போது அவருக்கு எவ்வளோ சந்தோஷம் உண்டாகும் பாருங்கள். அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறான், தூக்கி தோளில் போட்டு வந்து மகிழ்ச்சி கொண்டாடுகிறான், எல்லாருக்கு முன்பாக பாராட்டுகிறான். அப்போ அந்த இந்த சம்பவத்தில் நம்ம ஆண்டவருடைய தன்மையை நம்ம புரிந்து கொள்கிறோம். நம்ம எவ்வளவுதான் காணாமல் போய், எத்தனை வருடம் காணாமல் போய் கிடந்தாலும், நம்மை தேடி 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 வருகிற தேவன் நம்மை கண்டுபிடித்தவுடன் அவர் நம்மளை என்ன செய்யறதில்ல, உடனே பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கறதில்ல, மாறாக நம்மை பாராட்டுகின்றான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்குற 5 காரியம் பார்க்குறோம். முதல் காரியம் ஆடு, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம பார்த்து அதே ஏசாயா 53:6 என்ன பண்ணோம், எல்லாரும் வழி தப்பி தெரிந்தோம். அப்போது ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சுன்னா அந்த ஆட்டுக்கு என்ன இல்லை, ஒரு இளைப்பாறுகின்ற இடம் கிடைப்பதே இல்லை. அந்த ஆடு வந்து இளைப்பாற இடம் இல்லாமல் தவிக்கும். ஏசாயா 50:6 விதமாக சொல்லி வாசிங்கள். ஏசாயா 50:6
அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தடைமயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தையும் மறைக்கவில்லை.
அதாவது இங்க எதை காண்பிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஆண்டவர் தன்னுடைய அதாவது ஒரு ஆடு காணாமற் போகும்பொழுது அந்த ஆட்டுக்கு என்ன கிடைக்காதுன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ ரெஸ்டிங் பிளேஸ். அப்ப ஆடு என்ன பண்ணுது, வழி தப்பி போன ஆடு இங்கே தான் இருக்கணும், இனி இங்க என்ன அடுத்த என்ன செய்யணும் என்று தெரியாமல் அது திரிய ஆரம்பிப்பது. இப்போ எந்த ஒரு மனிதனும் ஆண்டவரை விட்டு தூரமாக போயிட்டானாவே, முதலாவது அவன் இழப்பதுன்னு கேட்டினா அவனுக்கு ஒரு இளைப்பாறுதலே இருக்காது. எல்லாருக்கும் உலக பிரகாரம் எல்லாம் இருந்தாலும் இளைப்பாறுகிற இடம் இருக்காது. எதனாலனா தேவன் தான் இளைப்பாறுதலை தருகிறார். அப்போ இளைப்பாறுகின்ற இடத்தை விட்டு, இப்போ ஆடு ஆற்றினுடைய இடத்தை விட்டு அது வெளியே போனதுனால இளைப்பாற இடம் இல்லாமல் அது என்ன செய்யுது, முதலாவது சுத்த ஆரம்பிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்கு என்ன தேவைன்னா, ஒரு மேய்ப்பன் எப்போதுமே தேவை. மேய்ப்பன் இல்லாமல் ஒரு ஆடு உலகத்தை என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. அந்த ஆடு எப்படி இருக்கும்னா, மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் வந்து தறிக்கெட்டு தான் இருக்கும். எல்லா மிருகங்களை காட்டிலும் ஆடுகளுக்குரிய விசேஷத்தன்மை என்னன்னா, ஆடு மேய்க்கிறதுக்கும் மாடு மேய்க்கிறதுக்குமே ஒரு வித்தியாசம் உண்டு. மாடு மேய்க்கனா மாட்டுக்கு பின்னாடியே இருந்து என்ன பண்ணணும், அடித்தாதான் மாடு முன்னே போயிட்டே இருக்கும். ஆனால் ஆடுகளை அடிக்க வேண்டியதே இல்லை, மேய்ப்பன் முன்னே போனாலே போதும் ஆடுகள் என்ன செய்யும், தானே அவனுக்கு பின்னால் வரும். ஏன் என்று சொன்னால் அதுதான் ஆடுகளுக்குரிய தன்மை. அது ஒரு மேய்ப்பனை கரெக்டாக ரகம் கண்டுபிடிச்சிருச்சுன்னா அந்த மேய்ப்பன் பின்னால் தானாக என்ன செய்யும், போக ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே வடிதப்பி போன ஆடு இப்போ எதை விட்டுருச்சு, இப்போ மேய்ப்பனை அது மிஸ் பண்ணிருச்சு. இப்போ அந்த ஆட்டுக்கு என்ன இல்லை, ஒரு இழைப்பாது இல்லை. இப்போ பயம், இனி அடுத்து எதிரிகளிடமிருந்து ஒரு பாதுகாப்பு இல்லை. எப்போ வேணாலும் காட்டு மிருகங்கள் ஈஸியாக என்ன செய்யலாம், தாக்கக்கூடும். எனவே அது என்ன செய்கிறது, முதலாவது பாதுகாப்பு அற்ற நிலைக்கு தள்ளப்படுகிறது. எனவே தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு மேய்ப்பன் தேவை. எந்த ஒரு ஆத்துமா வந்து ஆண்டவரை விட்டு தூரமாக போயிட்டாலே எல்லா விதமான பாவ சாபங்களுக்கும் எல்லா விதமான உலகத்தினுடைய காரியங்களுக்கும் அது என்ன செய்கிறது, சீக்கிரமாக விழுந்து போகக்கூடிய ப்ரோன் டு கெட் இன் டு டேஞ்சர். எந்த நொடியில் என்ன செய்யலாம், டேஞ்சரை சந்திக்கக்கூடும். அப்போ அப்படிப்பட்ட நிலையில் தான் ஒரு ஆடு இருக்கிறது. அப்போ ஒரு ஆத்துமா அந்த நிலையில் இருக்கிறது. அப்போ ஆடுகளுக்கு எப்படி ஒரு மேய்ப்பன் தேவையோ அதே போல ஆண்டவர் நமக்கு தேவை. ஒன்று பேதுரு 2:25 பேதுரு இவ்விதமாக சொல்கிறார் பாருங்க, சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணிமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ கடவுள் இல்லாமல் இருந்த ஒரு மனிதன் இப்ப எப்படி வந்துட்டான், கடவுளுக்குள்ள வந்தவுடன் நீங்கள் மேய்ப்பருக்கு கண்காணியினிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப நீங்களும் நானும் ஒரு மேய்ப்பன் இடத்துக்கு வந்தாச்சு, அதை தான் நம்ம புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது பாருங்க, இந்த ஓமையில நம்ம பார்க்கிற காட்சி என்னன்னா, தேடுகின்ற ஒரு மேய்ப்பன். அவனுடைய தன்மை என்ன, அவன் காணாமல் போனதை குறித்து முதலாவது ஒரு கரிசனை வருகிறது. அவன் எவ்வளவு கவனமா இருக்காரு பாருங்க, அந்த மேய்ப்பன் 100 ஆடை அவ்வப்போது கவனித்துக் கொண்டே இருக்கிறான். இப்போ ஒரு ஆடு காணும், அப்ப அவன் என்ன நினைச்சிருப்பான், முதல்ல எந்த ஆடு காணாமல் போச்சுன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமா, முடியாது. என்ன, 100 ஆட்டுல இப்ப 99 இருக்கு, ஒரு ஆடு தான் காணாமல் போயிருக்கு. ஆடுகளுக்கு பேர் சொல்லி அல்லது ஈஸியா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா உடனே அந்த மேய்ப்பன் என்ன செய்யறான் பாருங்க, காணாமல் போனதை கண்டுபிடிக்க நம்ம எந்தெந்த வழியாக இன்னைக்கு கடந்து வந்தோம் என்பதை அவன் திட்டமிடுகிறான். முதல்ல எந்த வழியாக இன்னைக்கு மேய்ச்சிட்டு வந்தோம் ஆடு, அப்புறம் வர்ற வழிகளில் எந்தெந்த ஆபத்துகள்லாம் இருந்தது என்பதை அவன் என்ன செய்கிறான், யோசிக்கிறான். ஏனென்று சொன்னால் ஒருவேளை நம்ம வந்த வழியில் எங்கேயாவது குழிகள் இருந்து அங்கே விழுந்திருக்கலாம், அல்லது காடுகள் போல இருந்து அல்லது முட்களுக்குள்ள அது என்ன செய்யலாம் சிக்கி இருக்கலாம். அவனுடைய சிந்தனை பல வகைகளில் ஓடுகிறது. உடனே என்ன செய்கிறான், தன் வந்த பாதைக்கு திரும்ப போகிறான். எவ்வளவு தூரம் மேய்ச்சிட்டு வந்திருப்பான், அன்னைக்கு ஒருவேளை 10 மைல் நடந்து வந்திருப்பான் என்று சொன்னால் அதே 10 மைல் திரும்ப போகிறான். இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், ஒரு நல்ல மேய்ப்பன் தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட அல்லது தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஆடை குறித்து கரிசனையோடு இருக்கிறான். இயேசு அதனால் சொல்ல, நானே நல்ல மேய்ப்பன். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஆத்துமாவை குறித்து தேவன் எவ்வளவு கவனமா இருக்கார் தெரியுமா. நம்ம ஒரு சின்ன தவறு செய்யும் பொழுது அல்லது ஒரு சிறிய ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்யும் போதெல்லாம் அவருடைய மனதுல நம்மை குறித்து என்ன வருகிறது, ஐயோ இந்த இந்த ஆத்துமா என்ன செய்ய கூடாது, என்னை விட்டு தூரம் போய்விடக் கூடாது என்று சொல்லி அவர் கலங்குகிறார். அந்த ஒரு ஆடு தானே அப்படின்னு சொல்லி விட மனதில்லை. அந்த ஒரு ஆடானாலும் அவர் என்ன செய்கிறார், தேடி கண்டுகிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவானவர் லூக்கா 19:10 சொல்றாரு, அங்கே சகேவின் வீட்டில் வந்து சொல்லும்போது ஒரு அருமையான அங்கே ஒரு வசனம் சொல்றார் பாருங்க, லூக்கா 19:10, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனிதகுமாரன் வந்தார். அப்ப எப்படி ஒரு ஆடு காணாமல் போன நிலைக்கு தள்ளப்படுகிறதோ அதே போல ஒரு தனி மனிதனும் அநேக காரியங்களை இழந்து கொண்டே இருக்கிறான். எப்போ கடவுளை விட்டு தூரம் போகும்போது. அப்போ இழந்து போனதெல்லாம் யார் வந்து தேட முடியும், இப்போ நான் இழந்த சந்தோஷத்தை அல்லது நான் இழந்த என்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களை யார் வந்து தேடித்தர முடியும்னா கடவுள் தான் என்ன செய்யணும், தேடித்தர முடியும். அதனால தான் அவர் சொல்கிறார் பாருங்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனிதகுமார் என்ன செய்தார், வந்தார். அப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற ஆண்டவர் நம்ம இழந்தவைகளை எல்லாம் தேடி கொடுக்கிறார். எதனாலனா, அவர் நம்மை நேசிக்கிறார், நம்மை அவருடைய ஒரு ஆடாக அல்லது அவருடைய ஒரு பிரியமான அவருடைய மகனாக மகளாக நம்மை தெரிந்து கொள்கிறார். மூன்றாவது காரியம் நம்ம இங்கே என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓமையில் பார்க்குறோம் த சப்போர்ட். என்ன சப்போர்ட், ஆடை தேடி கண்டுபிடிச்சவுடன் அந்த ஆட்டை என்ன செய்கிறான், அவன் தூக்கி தன் தோளின் மேல் போட்டுக் கொள்கிறான். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு ப்ராமிஸ் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுத்துருக்காரு? நான் உங்களை நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நம்மை சுமந்து கொண்டே செல்லுகிறார். என்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோமோ அந்த நொடியிலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை சுமக்கிறார். சங்கீதக்காரன் அதான் சொல்றாரு, நம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தேவ தூதர் நம்ம என்ன செய்கிறார்களாம், கைகளில் சுமந்து கொண்டு போகிறார்கள். ஒரு பழைய கதை கூட நிறைய நேரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு 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 ஊழியக்கார் ஒருத்தர் கடற்கரையில் நடந்து போயிட்டே இருந்தார். நடந்து போகும்போது அவரோட ஆண்டவர் நடந்து போயிட்டு இருந்தார். அப்போது கால் அடி பார்த்தீங்கன்னா இவருடைய ரெண்டு கால் அந்த தடமும் பக்கத்தில் ஆண்டவருடைய கால் தடம் தெரியுது. இப்படி கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கால் தடம் இல்லை. உடனே அந்த ஊழியர், ஐயோ ஆண்டவரே எங்கே போனீர், கால் தடம் தெரியல. அப்போ ஆண்டவர் சொன்னார், எப்போ தெரிகிற கால் தடம் ஒன்று இல்லை, ஏன் கால் தடம், நான் உன்னை என்ன செய்து கொண்டிருக்கிறேன், சுமந்து கொண்டு போகிறேன். ஒருவேளை இந்த ஓமையில் நம்ம கண்டுகொள்கிற காட்சி என்னன்னா, தேவன் அவரிடத்தில் ஒருவன் வந்தவுடன் அவர் என்ன செய்வதில்லை, அவனை சாதாரணமாக அவர் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கறதில்ல, அவனை தூய் தோளில் போட்டு கொடுக்கிறார். அதுதான் தேவனுடைய உன்னதமான நம்மை குறித்த ஒரு ஆண்டவருடைய தன்மை. நம்ம ஒரு நேரம் கூட என்ன செய்வதில்லை, இஸ்ரேலை காக்கிற உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எத்தனை ப்ராமிஸ் நீங்கள் பைபிளில் உள்ள ஒவ்வொரு ப்ராமிஸாக படித்து பாருங்கள், ஒவ்வொரு ப்ராமிஸும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மை தேவன் எவ்வளவாக நம்மை குறித்து ஒரு கரிசனையாக நம்மை தூக்கி சுமக்கிறவரா, நம்மை எந்த ஒரு கடினமான நேரத்தில் என்ன செய்வதில்லை, விடுவதில்லை. இன்றைக்கு காலையில் கூட ஒரு ஒரு செய்தி கேட்டுகிட்டே இருந்தேன். சில நேரங்களில் நம்ம வந்து நம்ம பிள்ளைகள் வந்து ஒரு கடினமான நேரத்தில் போயிட்டாங்க அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், ஓடி போய் உடனே இனி இங்கே இருக்காத, இது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி உடனே என்ன செய்வோம், தூக்கி கொண்டு ஓடி வருவோம். அதே போல் கடவுள் என்ன செய்வார், நம்ம அந்த உலகத்தில் ஏதாவது ஒரு காரியத்துக்குள்ளே போகிறோம், அது டேஞ்சர் அப்படின்னு தெரிஞ்சிட்டா ஆண்டவர் என்ன செய்வாரா, உடனே ஓடி வந்து நம்ம என்ன செய்வார், தூக்கி கொள்வார். நம்ம என்ன செய்ய மாட்டார், அந்த கடினமான வாழ்க்கைக்குள்ளே அனுமதிக்க மாட்டார். மீறி நம்ம அந்த கடினமான வாழ்க்கைக்குள்ளே விழுந்த பிறகு அவர் என்ன செய்கிறார், திரும்ப நம்மை தூக்கி எடுத்து நம்ம என்ன செய்வதில்லை, அடிப்பதில்லை, சந்தோஷப்படுறார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் நம்ம பார்க்கிற காட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு பெரிய சந்தோஷம். அவன் என்ன செய்கிறார், அந்த ஆட்டை கண்டுபிடித்ததுனால தர் இஸ் டான்ஸிங், தர் இஸ் ரிஜாய்ஸிங். அவன் குதித்து மகிழ்ந்து காணாமல் போனதை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி தேவன் மகிழ்ச்சியாக இருப்பதை குறித்து அங்கே நம்ம பார்க்கிறோம். அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறான், அந்த 7வது 6வது வசனத்தில் வீட்டுக்கு வருகிறான், சிநேகிதர் அயலகத்தாரை வரவழைத்து காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறான். ஒருவேளை அந்த மகிழ்ச்சியை அவன் என்ன செய்கிறான், கொண்டாடுகிறான். அது மாத்திரமல்ல, அந்த 7வது வசனத்தில் அதை அங்கே தேர் இஸ் அ சால்வேஷன், ஒரு நாள் காணாமல் போய் கிடைப்பது ஒரு சந்தோஷம், நித்திய நித்திய காலமாய் என்ன செய்வது, நித்திய வாழ்விற்கு சொந்தப்படுத்துவது. அதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் சொல்றது, மனம் திரும்புகிற ஒரு மனிதன் ஒரு நாள் வந்துட்டு திரும்ப கடவுள் நம்ம என்ன செய்வதில்லை, இன்னைக்கு உன்னை தேடி கண்டுபிடிச்சிட்டா நீ போ என்று விடுவதில்லை. நித்திய நித்திய காலமாய் அவரோடு கூட வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு உன்னதமான ரட்சிப்பை அவனுக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் கொடுக்குற அந்த ரட்சிப்பை நம்ம பார்க்குறோம், தெர் இஸ் ஜாய் இன் ஹெவன், அந்த சந்தோஷம் அங்கே கொண்டாடப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அங்கே ஆண்டவர் மனம் திரும்புகிற ஒவ்வொரு ஆத்மாவையும் தன்னோடு கூட என்ன செய்கிறார், சேர்த்து வைத்துக் கொள்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஆடு ஹவு டு ரெஸ்கியூ த ஷிப், எப்படி ஒரு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கிறது, இதுதான் இன்றைய நம்முடைய நம்ம அதிகமாக சிந்திக்கணும். பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், ஒரு மனிதர் கடவுளை விட்டு தூரமாக போயிட்டான்னா அவனை எப்படி போய் நம்ம கண்டுபிடிக்கிறது அல்லது என்ன செய்யலாம். பல நேரங்களில் நமக்கு என்ன செய்யறது, ஒரு ஐடியாவே இருக்கிறதில்ல. பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்திலேருந்து நம்ம எதை கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், இப்போ ஆடு காணாமல் போயிடுச்சு, இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், காணாமல் போன அந்த நிலையை உடனடியாக உணரணும். அந்த உணர்வு தான் நம்ம என்ன செய்யும், அவர்களை தேடுவதற்குரிய வழிவாசல்களை திறக்கும். சில நேரங்களில் நம்ம மற்றவங்க வந்து கடவுளை விட்டு தூரமாக போயிட்டாங்கன்னா நம்ம என்ன நினைப்போம், சரி அது அவங்க வாழ்க்கை அவங்க இஷ்டம் போல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியாது, மற்றவர்களை ஆண்டவரனை கொண்டு வர முடியாது. அது மாத்திரமல்ல, இப்போ கடவுளை அறியாதவர்கள் எல்லாருமே காணாமற் போன ஒரு ஆடு தான் தேவனுடைய பார்வையில். தேவன் அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய தேடுகின்ற பணியில் நீங்களும் நானும் என்ன செய்யணும், இணைந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன செய்யலாம், நம்ம எப்படி ஆண்டவரால் கண்டுபிடிக்கப்பட்டோம் என்பதை முதல்ல அவங்களுக்கு சொல்லலாம். இப்போ ஒரு கடவுளை அறியாத ஒரு மனிதனுக்கு நம்முடைய விசுவாசத்தை நம்ம சொல்லலாம். நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள என்ன வரும், ஒரு புதிய விசுவாசம் உருவாகும். அது மாத்திரமல்ல, அவங்களும் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு அது வழிகளை திறக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வெளியே புறப்பட்டு போகணும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவினுடைய ஐக்கியத்தை விட்டு வெளியே போகும் பொழுதெல்லாம் இந்த காணாமற் போன நிலைக்கு வந்தவுடன் அவர்களை உடனடியாக நம்ம என்ன செய்யணும், நம்மளால் முடிந்த அளவுக்கு அவளை கொண்டு வருவதற்கு நாம் என்ன செய்யணும், உற்சாகப்படுத்தணும். இந்த சூழ்நிலை பாருங்க, த ஷிப் வாஸ் ட்ரான் அவே, அது தூரம் போயிடுச்சு. த ஷிப் வாஸ் சிம்பிளி வாண்டரிங், அதுக்கு எங்க போகணும்னு தெரியாம என்ன செய்யுது, காணாம போன நிலையில தேடிட்டு இருக்கு. த ஷிப் இக்னோர்ட் த டிரெக்ஷன் ஆஃப் த ஷெப்பர்ட், அந்த மேய்ப்பனுடைய போகின்ற பாதையை அந்த ஆடு என்ன செய்து விட்டது, ஹி லாஸ்ட் த டைரக்ஷன். இன்னைக்கு சில நேரங்களில் நம்ம சொல்றோம் தெரியுமா, எங்க போகணும்னே தெரியாம மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கான். காரணம் என்ன, சரியான மேய்ப்பனை என்ன செய்து விட்டார்கள், மறந்து விட்டார்கள். The ship not attached to the fold. மற்ற சக ஆடுகளோடு கூட உள்ள உறவு அல்லது துண்டிக்கப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு ஆடாக போயிடுச்சு. அது மாத்திரம் ஷிப் உட் நாட், அதாவது அந்த மேய்ப்பனையும் அது எங்கே இருக்கிறான் என்பதை மறந்துடுச்சு. ஏனென்று சொன்னால் இப்போது மேய்ப்பனை விட்டு தூரமாக போயிடுச்சு. இதே வாழ்க்கையை நம்ம நம்முடைய ஆத்மாவுக்கு கொஞ்ச நேரம் வச்சு பாருங்களேன். நம்ம ஆத்மா சில நேரங்கள் என்ன செய்யுது, மற்ற கிறிஸ்தவர்களோடு உள்ள ஒரு ஐக்கியத்தை சில நேரங்கள் என்ன செய்கிறோம், விட்டு விடுகிறோம். ஆனால் நம்ம நினைக்கலாம், திருச்சபை எதுக்கு, ஏன் நான் மற்றவங்களோடு இருக்கணும், நான் தான் எனக்கு பைபிள் இருக்குது, நான் தனியாக வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று நம்ம ஒரு நாள் சொல்லக்கூடாது. ஏன் என்று சொன்னால் நம்ம தனியாக நம்ம ஜெபிப்பது நல்லது தான், ஆனால் அதே நேரத்தில் மற்ற சக கிறிஸ்தவர்களோடு மற்ற தேவ ஜனங்களோடு நம்ம என்ன செய்யணும், இணைந்து செயல்படணும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை எப்படி வைத்திருக்கிறார், சரீரத்தின் அவயவங்களாக வச்சிருக்கார். அப்போ இந்த காணாமற் போன ஆட்டினுடைய இயற்கையான சூழ்நிலை என்ன, இப்போ வழி தெரியாம போயிருச்சு, மேய்ப்பனின் திட்டம் போயிருச்சு, இப்போ மேய்ப்பனையும் மறந்துருச்சு, இப்போ எங்க போகணும்னு தெரியாமல் சுற்றி கொண்டிருக்கிறது. ஸோ இந்த நிலை தான், இந்த நிலையில இருக்கும்போது தான் அந்த ஆடு என்ன செய்யப்படுகிறது, தேடப்படுகிறது. த ஷெப்பர்ட் சீக்ஸ், இந்த இடத்துல பார்க்குறோம் மேய்ப்பன் தேடுகிறார். அவர் என்ன செய்கிறாரு, 99 கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு காணாமல் போன ஒன்று தேடுறாரு. அவருடைய எனர்ஜியை போடுறாரு, அவருடைய எஃபர்ட் போடுறாரு, அவருடைய டைமை போடுறாரு. அவர் வெறுமையாக என்ன செய்யலை, காணாமல் போனது போட்டுன்னு விடாமல் அவருடைய எனர்ஜி பார்த்திங்கன்னா தேடுவதற்குரிய தன்மை, எஃபர்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய டைம், அப்புறம் பார்த்திங்கன்னா அது தேடுகிற அந்த அர்ஜென்சி, அவசரத்தன்மை. சரி, இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு, நாளைக்கு வந்து தேடிடலான்னு என்ன செய்யலை, அவர் வீட்டுக்கு போகல, அப்பயே உடனடியாக தேடுகிறார். அது மாத்திரமல்ல, த நீட் வாஸ் இம்மீடியட், அந்த அவசரத்தன்மையை உடனடியாக எக்ஸிக்யூட் பண்றாரு. ஏன் ஆடு காணாம போச்சு, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேர்லெஸ்னஸ், ஓன் கேர்லெஸ்னஸ். அந்த ஆடு என்ன செய்யல, மேய்ப்பன் பின்னாடி போக வேண்டிய ஆடு மேய்ப்பன் பின்னாடி போகாம என்ன செய்தது, அதனுடைய கேர்லெஸ்னஸ். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா நாட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஓன் லாஸ்ட் கண்டிஷன். ஒருவேளை தான் காணாமல் போனோம் என்பதை கூட அந்த ஆடு அறியாமல் இருக்கலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம சர்ச்சைக்கு வரோம், நம்ம நல்ல கிறிஸ்தவங்க நினைக்கிறோம், ஆனால் உண்மையிலேயே நான் ஆண்டவருடைய மந்தையில் இருக்கிறேனா என்று ஒரு கேள்வி நம்மளை பார்த்து கேட்கணும். இப்போ இந்த வசனத்தின்படி பார்த்தோம்னா, 7வது வசனத்தின்படி மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து வேதம் சொல்லுது. அப்போ நீதிமான் ஆகியும் கூட மனம் திரும்பாமல் இருக்கலாம், அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை. நம்ம நினைக்கலாம் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம், சர்ச்சுக்குள்ளே வந்து ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், திருச்சபைக்குள்ளே பல வருஷம் வந்து கூட உண்மையான மேய்ப்பனுக்கு பின்னடக்காமல் நம்ம விருப்பத்துக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறவங்களா இருக்கலாம். இப்போ சர்ச்சுக்கு நம்ம ஏன் வரோம், ஏன் விருப்பப்படி வரேன்னா, இல்லை தேவனுடைய விருப்பத்தை நான் கேட்க வரேனா, ஏன் இஷ்டத்துக்கு நான் இருந்தேன்னா அது அந்த ஆராதனை என்ன இருக்காது, அது பிரயோஜனமே இருக்காது. தேவனுடைய விருப்பத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்னை நான் இணைத்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய இருப்பிடத்தை அது எங்கேயோ நிற்கிது, ஆனால் ஹீ நாட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஓன் லாஸ்ட் கண்டிஷன். ஒருவேளை ஒரு பக்கம் நினைச்சா, ஒருவேளை மேய்ப்பன் இந்த பக்கம் இருக்கலாம், மேய்ப்பன் அங்கே இருக்கலாம், வரலாம், அப்படி கூட நினச்சிட்டு இந்த ஆடு என்ன செய்யலாம், தன் காணாமற் போன நிலையை அறியாமல் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, ரன்னிங் ஆஃப்டர் ஆடுகள் என்ன செய்யுமா, எங்கே நல்ல ஆகாரம் இருக்கோ என்ன செய்யுமா, சாப்பிட்டுட்டே இருக்குமா, சாப்பிட்டுட்டே போவோம். இன்னும் கொஞ்சம் நல்ல கிராஸ் எங்கெல்லாம் கிடைக்குமோ, பசும் புல்வெளிகள் இருந்தால் அது என்ன பண்ணுவோம், சாப்பிட்டுட்டே போவோம். சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, மேய்ப்பனை மிஸ் பண்ணிடுச்சு. இந்த உலகத்தில் பல நேரங்களில் நம்ம எப்படி கடவுளை மிஸ் பண்ணுறோம் தெரியுமா, இந்த உலகத்தின் இந்த இன்பம் அந்த இன்பம் இந்த சாப்பாடு அந்த சாப்பாடு இப்படி உலக காரியங்கள் அதிகமாக நம்ம நாட்டம் கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு முன் நடந்து போகிற மெய்ப்பனை மறந்து விடுகிறோம், அல்லது நமக்கே தெரிய மாட்டேங்குது. காணாமல் போன பல வருஷங்களுக்கு பிறகுதான் தெரியுது, ஐயையோ நான் காணாமல் போயிருக்கிறேனே. காணாமல் போன உடனே நமக்கு என்ன செய்யலை, தெரியலை. ஆனால் இந்த மெய்ப்பன் இந்த ஆடு என்ன செய்யுது, அந்த நல்ல கம்ஃபர்டபுள் லிவிங், அது நல்ல ஆகாரம் கிடைச்ச இடத்துலயே என்ன செஞ்சிருச்சு, செட்டில் ஆயிடுச்சு. மெய்ப்பன் என்ன நினைச்சிருப்பாரு, அவர் அடுத்த ஊருக்கு போயிட்டார், அந்த ஆடு அங்கேயே காணாமல் போச்சு. ஒன்லி லுக்கிங் அட் பெல்லி நாட் த சுச்சுவேஷன், வைத்த மாத்திரம் இந்த ஆடு பார்த்தது, ஆனால் வாழ்க்கை சூழ்நிலையை மறந்துருச்சு. இன்றைக்கி நிறைய பேர் உலகத்தில் எப்படி எதுக்கு வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, சிம்பிளாக ஒரே வார சொல்லுவாங்க, வயிற்றுக்காகவே வாழ்கிறோம். அதுக்காக கர்த்தர் நம்மை படைத்தாரு. வெறும் வயிறு தான் மனிதனுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்று சொன்னால் கடவுள் என்ன செஞ்சுக்க மாட்டார், அவர் சிலுவையில் வந்து செத்துருக்க மாட்டார். அவர் நல்ல பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டாக கட்டி தெருவுக்கு தெரு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பார், எல்லாம் சாப்பிடுப்பா, வாழ்க்கையே சாப்பிட்றதுக்கு தான். மிருகங்கள் மாத்திரம்தான் உண்ணுவதற்கும் மற்றவர்களால் உண்ணப்படுவதற்கும் படைக்கப்பட்டது, ஆனால் மனிதன் அப்படி அல்ல. மனிதன் வந்து சாப்பிட்றதுக்காகவே படைக்கப்படலை. ஆண்டவருடைய சித்தத்தில் ஆண்டவரோடு கூட மகிழ்ந்திருக்க ஆண்டவர் செய்தார். இந்த ஆடு என்ன செஞ்சது, சாப்பிட்டு சாப்பிட்டு வயிற்ற பார்த்தது, ஒழிய அந்த முன் நடந்து போன மெய்ப்பனை பார்க்கல. இது நல்ல ஆடு, ரொம்ப வருஷமாக மெய்ப்பனை இருந்த ஆடு, இது புது ஆடு இல்லை. அதனால் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். அதாவது நல்ல திருச்சபைக்குள்ளே இருந்த ஆத்மா தான் இப்போ எங்கே இருக்கு, வெளியே போயிடுச்சு. ஸோ அதுதான் இந்த ஓமையில் நம்ம கண்டுபிடிக்கணும், எந்த வழியில் இப்போ திரும்ப வேண்டும் என்று அறியலை, அது வழியே மிஸ் பண்ணிடுச்சு. மெய்ப்பன் வந்து தேடினால் என்று வேறு வழியே இல்லை. அதே அந்த நேரத்தில் தான் அங்கே இந்த இந்த ஆடு என்ன செய்கிறது, இன் காட் சைட் லார்ட்ஷிப் இஸ் மோர் வேல்யூபிள், ஆனால் கடவுளுடைய பார்வையில் அது ரொம்ப மேன்மையானது. ஆண்டவர் எப்படி தேடினார் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து இந்த ஆட்டை கண்டுபிடிச்சிட்டார். கடைசியில் அந்த ஆடு மெய்ப்பன் என்ன செய்தார், கண்டுபிடித்தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்ம இடத்துல மூணு காரியங்களை எதிர்பார்க்குறாரு. இந்த ஓமையிலேருந்து நம்ம திங்க் பண்ணோன்னா, ஒன்று வந்து வி வாண்ட் டு ஹாவ் அ ஓப்பன் ஹார்ட், நம்முடைய உள்ளம் வந்து எப்படி இருக்கணும்னா, தேவன் கிரியை செய்வதற்கு ஏற்ற உள்ளத்தை ஆண்டவர் எதிர்பார்க்குறார். இப்போ நம்ம பல நேரங்கள் என்ன செய்கிறோம்னா, கடவுளை அறிந்து கொள்கிறோம், நம்ம இருதயத்தை மூடி வச்சுக்கிறோம், கடவுள் கிரியை செய்வதற்கு நம்ம என்ன செய்வதில்லை, அனுமதிப்பதில்லை. வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து தேடுறாரு, இருதயத்துக்கு ஏற்றவனை தேடுகிறார். இருதய யாருடைய இருதயம் திறந்திருக்குன்னு பார்க்குறாரு. ஆனால் இருதயத்துக்குள்ள எல்லா விதமான அசுத்தமும் எல்லா விதமான உலகமும் உள்ள இருக்கு. மனிதனுடைய உள்ளம் அப்படின்னா இருள் அடைந்திருக்கு. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் எதை தேடுகிறார்னு சொன்னால், ஒரு திறந்த உள்ளத்தை. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு 51:10, கிரியேட் இன் மீ அ கிளீன் ஹார்ட் ஓ காட் என்பார். என்னுடைய இருதயத்தை என்ன செய்யும், என்னுடைய எனக்கு ஒரு சுத்தமான இருதயத்தை சிருஷ்டியும் என்று சொல்வார். 51:10 பாருங்க, தேவனே சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை. அதே போல ஆண்டவர் தேடுகிற ஒவ்வொரு ஆத்மாவும் திறந்த உள்ளத்தை தான் தேடுறாரு. வேற எதையுமே ஆண்டவர் தேடுறதில்லை. நம்ம நினைச்சிக்கலாம், ஆண்டவருக்கு நான் எதை கொடுக்கலாம், அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தா அப்படிலாம் நம்ம பல நேரம் யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதை கேட்குறதுனா, உன் இருதயத்தை எனக்கு தா, அவ்வளோதான். ஒரே சிம்பிள் ஃபார்முலா தான், தேவனுடைய ஃபார்முலா. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், மற்ற எல்லாத்தையும் கொடுத்துருவோம், கடைசியில் இருதயத்தை மாதிரி கொடுக்க மாட்டாங்க. மத்தேயு 5:8 இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்கிறாரு, பிளஸட் ஆர் பியூர் இன் ஹார்ட், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். அதை இன்னொரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறாரு, இருதயம் சுத்தமுள்ளவர் என்றால் யாருடைய இருதயத்தில் தேவன் இருக்கிறாரோ அவர்கள் தேவனை பார்ப்பார்கள். ஆண்டவர் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருந்தால் அவனுடைய தன்மைகள், தெய்வீக தன்மை வெளிப்பட ஆரம்பிக்கும், அவன் தெய்வத்தை காண்பான். ஸோ இன்னைக்கும் ஆண்டவர் எதை தேடுகிறார்னு சொன்னால், ஒவ்வொரு திறந்த உள்ளத்தை தேடுகிறார். ஒரு ஆத்மா அவர்கிட்ட வருதுன்னா அவங்ககிட்ட எதை தேட, திறந்த உள்ளம். ஆனால் நம்ம பல நேரங்கள் என்ன பண்ணுறோம், நம்முடைய ஆண்டவர்கிட்ட வந்துடுறோம், ஆனால் நம்முடைய இருதயத்தை அவருக்கு கொடுப்பதே இல்லை, கொடுக்க பயப்படுறோம். ஐயோ ஆண்டவர் வந்துட்டா அப்புறம் என்னால் ஏன் இஷ்டம் போல இருக்க முடியுமா, என்னால் சுயமாக இதாக செய்ய முடியுமா, அப்படி பயப்படுறோம். ரெண்டாவது ஆண்டவர் எது தெரியலன்னா, இஸ் சர்ச்சிங் ஓப்பன் மைண்டு, நம்முடைய சிந்தையில் எப்படி இருக்கணும்னு கேட்டால், திறந்த நிலையை ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ரோமர் 12:2 நம்ம பார்க்குறோம். நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ப்ரிஜுடிஸ், அதாவது முன்னமே நம்ம ஒரு வாழ்க்கையை குறித்து ஒரு தீர்மானம் போட்டு வச்சிட்டோம். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது இப்படி தான் நடக்க போகுது, இந்த இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட மாட்டான், இந்த மனிதன் வாழ்க்கையில் திருந்தவே மாட்டான், இப்படியெல்லாம் நமக்குள்ளே நிறைய ப்ரிஜுடிஸ் இருக்கும் நம்ம மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய ஆண்டவரை குறித்த கூட சில நேரங்களில் இருக்கும், ஆண்டவர் எங்களால் எங்க எப்படி ஆசீர்வதிக்க போறாரு, யாரையும் ஆசீர்வதிப்பார். இப்படிலாம் நினைக்கிற நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் மூடின மனதிற்குள் பூட்டி கிடக்குது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதையும் நம்ம மனசு என்ன சொல்றாரு, திறந்த மனம் ஆண்டவருக்கு தேவை. எதுக்காக திறந்த மனம் தேவைன்னா, திறந்த மனதில் தேவன் என்ன செய்கிறார், அவர் கிரியை செய்கிறார். பாருங்க சங்கீதம் 51:6, இதோ உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறேன், அந்த காரணத்தின் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். இங்க அருமையான சங்கீதக்காரன் உள்ளம் என்று பயன்படுத்துகிற இந்த வார்த்தை என்ன, மைண்ட். ஆண்டவர் அவருடைய ஞானத்தை நம்முடைய மனதில் நிரப்புகிறாராம். அதனால்தான் பவுல் சொல்லும்போது கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்கக்கூடாது, கிறிஸ்துவின் சிந்தை அந்த மைண்ட் இன் யூ அப்படின்றாரு, நமக்குள்ளே இருக்கணும். அப்போ ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், அந்த திறந்த மனம் நமக்கு தேவை. இன்னைக்கு நிறைய பேருடைய மனம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு கொஞ்ச நேரம் நம்ம மனது நம்ம பார்த்தாலே நமக்கே சில சிரிப்பாக இருக்கும். என்னென்னலாம் யோசிக்கும் தெரியுமா, நம்ம மனம் எவ்வளோ காரியங்களை நம்முடைய மனம் என்ன செய்யும், வேகமாக அது சிந்திக்கிறது. ஆண்டவர் கேட்குறாரு, உன்னுடைய மனம் ஒரு என்னுடைய எப்படி இருக்கணும், ஒரு ஓப்பன் மைண்ட் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சீடர்களுடைய மனதையே திறக்கிறார். லூக்கா 24:45 பார்த்தீங்கன்னா, அங்கே சீடர்களுடைய மனம் இதாக இருக்குது. எப்படி இருக்குன்னா, ஆண்டவரோடு இருந்தும் கூட ஆண்டவருக்கு நேராக இல்லை. அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்னும் இந்த ஊழியமெல்லாம் முடிய போகுது, அதற்கு முன்னதாக இவர்கள் எல்லாம் என்ன செய்யணும், ஆண்டுடைய மனதை புரிந்து கொள்ளணும் சொல்லி அவருடைய மனதை திறக்கிறார். பாருங்க 24:45 லூக்கா.
அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி.
பாருங்க, ஆண்டவருடைய மனதை திறக்கிறார். அப்பதான் அவங்க எதை புரிந்து கொள்றாங்க, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை முழுவதுமாய் புரிந்து கொண்டார்கள். இன்னைக்கு நிறைய மைண்ட் எப்படி இருக்கு, க்ளோஸ்ட் மைண்ட். ஒரு பக்கம் க்ளோஸ்ட் ஹார்ட், இன்னொரு பக்கம் க்ளோஸ்ட் மைண்ட். ஆனால் எங்கே இருக்கிறாங்க, ஆண்டுடைய சமூகத்தில் வந்து உட்கார்றோம், எல்லாம் பண்ணுறோம், பட் ஆண்டவர் நம்முடைய மைண்டை திறக்கணும்னு ஆசைப்படுறது. அது மாத்திரமல்ல, ஹீ சர்ச்சஸ் த ஓப்பன் டோர்ஸ், திறந்த வாசலையும் பார்க்குறார். திறந்த வாசல் நம்ம பார்க்குறோம் வெளிப்படுத்தல் 3:20, வாசப்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் ஆண்டவர் என்ன செய்வார், உள்ளே பெறுவது. ஆண்டவர் திறந்த வாசலை, அது எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், ரெடி டு அக்செப்டிங் இன் ஆல் சுச்சுவேஷன். எல்லா நேரத்திலையும் ஆண்டவருக்கு ஒரு பங்கு இருக்கணும். நம்ம வீட்டில் ஆண்டவருக்கு ஒரு பங்கு இருக்கணும், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் ஆண்டவருக்கு ஒரு பங்கு இருக்கணும், நம்ம நண்பர்களோடு இருக்கும்போது ஒரு பார்ட்டியில் உட்காந்துருக்கும் போது கூட ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, ஜஸ்ட் ஐ வாண்ட் டு சிட் வித் யூ. ஸோ அந்த திறந்த ஒரு கதவு நம்முடைய வாழ்க்கை என்கிற பக்கங்களில் திறந்த கதவுகளை ஆண்டவர் என்ன செய்கிறார், தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் சில நேரங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், சில நேரம் கடவுளை பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம், சில நேரங்கள் என்ன பண்ணுறோம், கடவுளை ஒதுக்கி வைத்து விடுகிறோம். ஆனால் பிரசங்கியில் அதை அழகாக சொல்கிறார். பிரசங்கி 4:12 பார்த்தீங்கன்னா, இந்த கதவுகள் எல்லாம் பூட்டப்படுமா, வாசிங்கள் 4:12. பிரசங்கி 14, இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசல்களின் கதவுகள் அடைக்கப்பட்டு குருவியின் சத்தத்திற்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீத வாக்கிய கன்னிகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய முதிர் வயதில் ஏற்படுகிற சரீர மாற்றங்களால் அவனுடைய வாழ்க்கை கதவுகள் எல்லாம் என்ன செய்யுது, பூட்டப்படுது. ஒவ்வொன்றா சத்தம் இல்லாமல் போகிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா காது கேட்காமல் போயிடுறது, அப்புறம் பார்வை இல்லாமல் போயிடுறது, இந்த கதவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மூடிடும். அப்போது இப்படிப்பட்ட எல்லாம் மூடுவதற்கு முன்னே நம்ம என்ன செய்யணுமா, ரிமம்பர் த கிரியேட்டர் அப்படின்றார். இந்த சரீரம் எல்லாம் மாற்றம் அடைவதற்கு முன்னதாய் நீ என்ன செய், கடவுளை அறிந்து கொள். அப்போ திறந்த ஒரு வாசல் கடவுளுக்கு தேவை. மூணு காரியங்களை ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். இவங்க இந்த மூணு நிலையில் இருக்கும்போது மனிதன் காணாமற் போன ஒரு ஆடாக இருக்கிறான். வென் ஹி இஸ் அ க்ளோஸ்ட் ஹார்ட், க்ளோஸ்ட் மைண்ட், க்ளோஸ்ட் டோர்ஸ், வாழ்க்கை கதவுகள் மூடப்பட்ட நிலையில், இந்த மூணு மூட இருந்தாலும் கடவுள் என்ன செய்கிறாரு, தேடி வந்து திறக்க விரும்புகிறாரு. அவரே என்ன செய்கிறாரு, நானே வாசலாக இருக்கேன்னு சொல்லி நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. நானே என்ன செய்கிறாரு, நானே வாசல் அப்படின்னு சொல்கிறார். எண்ணில் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று என்ன செய்வான், மேய்ச்சலை கண்டடைவான். அப்போ மூடப்பட்ட மனதுக்கும் மூடப்பட்ட இருதயத்திற்கும் மூடப்பட்ட வாழ்க்கைக்கும் ஒரு வாசல் உண்டு, இயேசு கிறிஸ்து. இந்த வாசல் மட்டும்தான் மூடப்பட்ட எல்லாவற்றையும் திறக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மனிதன் அவருடைய ஆத்மா எப்படிலாம் காணாமல் போகுது அப்படின்னா, அஞ்சு காரியம் நான் யோசித்தேன். முதல் காரியம், வி கேன் பி லாஸ்ட் இன் அன்பிலீஃப். நமக்குள்ள சந்தேகங்கள் வரும் பொழுது நம்முடைய ஆத்மா காணாமல் போயிடும். இப்போ கடவுளை குறித்த சந்தேகம் ரொம்ப மேஜர். என்னைக்கு ஒருத்தனுக்கு கடவுள் மேலே சந்தேகம் வந்ததோ அன்னைக்கு அவன் என்ன செய்கிறான், கடவுள் மேலே உள்ள நம்பிக்கை குறைந்து போகிறது, அவன் காணாமல் போகிறான். ரெண்டாவது, வி கேன் பி லாஸ்ட் இன் அவர் டெய்லி பிஸி ஷெட்யூல். நம்முடைய அன்றன்றாட அலுவல்களையே நம்ம அதிகமாக பார்த்துட்டு இருந்தாலும் நாம் காணாமல் போயிடுவோம். நம்ம நினைப்போம், நான் வந்து நல்லா சாப்பிட்றேன், நல்லா சம்பாதிக்கிறேன், வீட்டை பார்க்குறேன், எல்லாம் நான் கரெக்டாக பண்ணுறேன். பட் கடவுளுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம், கடவுளை குறித்து எவ்வளோ நேரம் நம்ம சிந்திக்கிறோம், நம்முடைய ஷெட்யூல், நம்முடைய பிஸி ஷெட்யூலை மாத்திரமே நம்ம பார்க்கக்கூடாது. வி ஹாவ் டு ஹாவ் அ டைம் டு பி வித் த லார்ட், கடவுளோடு இருக்கிற நேரம் தேவை. மூணாவது காரியம், வி கேன் பி லாஸ்ட் இன் அவர் வெல்த் அண்ட் லக்ஸுரி. நம்முடைய பொருளாதாரத்திலும் நம்முடைய ஆடம்பர வாழ்க்கை அதிகமாக சிந்தனை போயிடுச்சுனாலும் நம்முடைய ஆத்மா காணாமல் போயிடும். நம்ம அதனால் கவனமாக இருக்கணும். நம்முடைய பொருளாதாரத்தில் நம்ம எவ்வளவு உயர்ந்தாலும் இந்த பொருளாதாரத்திற்கெல்லாம் காரணமாக இருக்கிற தேவனை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் தூரம் போயிடக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு வெரி கேர்ஃபுல். இன்னைக்கு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்லா உயர்ந்துட்டாங்கன்னா யாரையும் தூக்கி எறிஞ்சு பேசுவாங்க. அது எதை காண்பிக்கிறதுன்னு கேட்டால், அவர்கள் வந்து காணாமல் போன ஒரு ஆடாக போயிட்டாங்க, இனி அவங்களுக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட பொருளாதாரம் இருக்குது, நான் 10 தலைமுறை உட்காந்து சாப்பிடுவேன். நீ 10 தலைமுறை உட்காந்து சாப்பிடலாம், ஆனால் 10 நிமிஷம் கழித்து உயிர் போனால் எங்கே தான் போகணும், நித்திய காலமாய் அழிவு தான், வேறு வழியே இல்லை. ஸோ இந்த சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், வி ஆர் லாஸ்ட் இன் த வெல்த் அண்ட் லக்ஸரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இன் அவர் எமோஷன் ஆஃப் லவ் ஆர் எட். அதிகமாக அன்புனாலேயோ அதிகமாக கோபத்தினாலேயோ நம்ம சில நேரம் என்ன செய்கிறோம், காணாமல் போயிடும். எப்படி இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த மூத்த மகனை குறித்து காணாமல் போன கதையில் இயேசு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அவனுக்கு வந்து கோபம். அப்போ வந்து சொல்கிறாரு, எப்போ அவன் மக அவன் தம்பி போனால் இப்போ என்ன பண்ணான், திரும்பி வந்துட்டான், ஆனால் அவனை சொல்லிட்டான் நான் வரமாட்டேன். அப்போது தன்னுடைய சொந்த சகோதரனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனமில்லை, தன் சகோதரன் மீது உள்ள கோபத்தினால் இவன் தன்னை என்ன செய்கிறான், தன்னையே இழந்து விட்டான். அப்பா வந்து கூப்பிட்றாரு, எப்போ வா வீட்டுள்ள வா, உள்ள பார்ட்டி நடந்துட்டுருக்கு, அவன் வந்திருக்கலாம், தம்பி காணாமல் போனால் வந்துட்டான்ற அந்த மகிழ்ச்சியை அவன் கொண்டாட அவன் மனதில்லாமல் என்ன செய்கிறான், இழந்து விட்டான். இன்னைக்கு நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக ஒருவரை நேசிப்பதினாலும் அளவுக்கு அதிகமாக ஒருவரை வெறுப்பதினாலும் நாம் நம்முடைய ஆத்மாவை என்ன செய்கிறோம், சில நேரங்கள் இழந்து விடுறோம். ஸோ அப்போது நம்முடைய அன்பு தேவனுக்குரியதாக இருக்கணும், நம்முடைய கோபம் தேவனுக்குரியதாக இருக்கணும். கோபப்படுவது என்பது எப்படின்னா, ஒருத்தர் மேலே கோபம் வந்தாலும் அதை நியாயப்படுத்தி கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்ன செய்யணும், சரி செய்து கொள்ள வேண்டும். இல்லை நான் கோபப்பட்டது தான், 10 வருஷம் எங்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நான் 10 வருஷம் எங்கள் அம்மா கிட்டே பேசவே இல்லைன்னாரு. நான் சொன்னேன், இதை பற்றி பெருமையாக வேறு பேசிகிட்டு இருக்கீங்களா பிரதர், எவ்வளோ நீங்கள் கிறிஸ்டியன் வேறு சொல்கிறீங்க, இதில் நம்ம அதை எப்படி நம்ம நியாயப்படுத்த முடியும். ஒருவேளை தாய் கண்டித்தது உண்மை, ஆனால் என்ன காரணத்துக்காக கண்டித்தார்கள், அதுக்காக 10 வருஷம் பேசாமல் இருப்பது எவ்வளோ பெரிய ஒரு கொடிய மனநிலை பாருங்கள். அது காணாமல் போன ஒரு ஆத்மா, அந்த ஆத்மா என்ன செய்யணும், அது அதிகப்படியான கோபத்தினால காணாமல் போச்சு. லாஸ்ட் இன் அவர் ஓன் வே, சில நேரங்களில் நம்முடைய சுயத்தையே நம்ம அதிகமாக சார்ந்து நிற்கும் பொழுது நாம் தேவனை சார்ந்து நிற்க மறந்து விடுகிறோம். அல்லது வி லாஸ்ட் இன் அவர் ஓன் வே, நம்முடைய சுயத்தினால செல்ஃபிஷ் நேச்சர்னால சம்டைம் நம்ம எதிர்காலத்தில் நம்மளே திட்டமிடுவோம். எப்படி திட்டமிடுவோம் தெரியுமா, நான் அடுத்த வருஷம் நான் இது பண்ண போகிறேன், அதுக்கு அடுத்த வருஷம் இப்படி பண்ண போகிறேன், அதுக்கு அடுத்த வருஷம் இப்படி பண்ண போகிறேன். நமக்கு தெரியாது அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், பெரிய பெரிய பிளான்லாம் போட்டுட்ருப்போம். பட் இப்படி பிளான் போடுறது எதை காண்பிக்கிறது சொன்னால், நம்முடைய சுயத்தையும் நம்முடைய சுயநலத்தை சார்ந்ததாக இருக்குது. அப்படி பிளான் போடுறது மிகப்பெரிய தப்பு. கர்த்தருக்கு சித்தமானால், கடவுள் எனக்கு ஜீவிய காலத்தை கொடுத்தால், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால் நான் என்ன செய்வேன், இந்த பாதையில் இருப்பேன். அந்த அது தேவனை சார்ந்து நிற்க வேண்டும். நம்மை சார்ந்து இருக்கும்போது நம்முடைய ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காணாமல் போன ஆடாக போயிடுது. பார்த்தீங்கன்னா அஞ்சு காரியம், ஃபஸ்ட்டு வந்து அன்பிலீஃப், ரெண்டாவது நம்முடைய பிஸி ஷெட்யூல், மூணாவது வந்து வெல்த் அண்ட் லக்ஸுரி லைஃப், நாலாவது எமோஷன் லவ் ஆர் ஹேட், அஞ்சாவது செல்ஃபிஷ் கேரக்டர் அவர் ஓன் பிளானிங். கடைசியாக பார்த்தீங்கன்னா, பவுலடியார் வந்து நமக்கு இந்த காணாமல் போன நிலையில் இருக்கிறவங்களை தேடுவதற்கு ஒரு நல்ல ஒரு பாலிசி ஒன்று கற்றுக் கொடுக்குறாரு. 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்தில் அதை மாத்திரம் நம்ம இன்றைக்கி சிந்திக்கலாம். ரெண்டு குழந்தையர் அஞ்சாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்கிறார், எப்படி ஒரு காணாமற் போன ஒரு ஆத்மா ஆண்டவர் வந்து எப்படி நம்ம எப்படி தேடி கண்டுபிடிக்கலாம். நம்ம இவ்வளோ நம்ம எத்தனையோ பேருக்கு சுயசைடு சொல்லணும்னு நினைக்கிறோம், சில நேரங்களில் முடியவே இல்லைன்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பவுல் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார், ரெண்டு குழந்தையர் அஞ்சாம் அதிகாரத்தில் அஞ்சு பாட்டாக பிரிக்கிறார். முதல் எட்டு வசனம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, த க்ளோரி ஆஃப் எவன், நித்தியத்தினுடைய மகிழ்ச்சியை நம்ம ஒருவருக்கு சொல்லணும். அப்போது இந்த உலகம் ஒரு அநித்தியமான உலகம், இந்த அநித்தியமான உலகம் கொஞ்ச நாளில் மாறிவிடும், ஆனால் நித்திய நித்திய காலமான ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை அங்கே என்ன பண்ணும் சொல்லணும். அதான் பவுல் சொல்கிறார் பாருங்கள், பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு. முதல்ல ஒரு மனிதனை கடவுளுக்குள்ளே நடத்தணும்னா அவனுக்கு எதை சொல்லணும்னா, இங்கே வா உன்னை கர்த்தர் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பார், உனக்கு எல்லாம் கொடுப்பார், அப்படிலாம் சொல்லவே கூடாது. முதல்ல என்ன சொல்லணும் தெரியுமா, உனக்கு ஒரு நித்திய வாழ்வை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், அந்த நித்திய வாழ்வில் நீ பங்கெடுப்பாய். அப்போது உன்னுடைய நித்திய வாழ்வுக்கு இயேசு கிறிஸ்து தான் வழி, அதை தான் நம்ம முதல்ல சொல்லணும். அப்போ தான் ஒரு காணாமற் போன ஒரு ஆத்மாவை வி பிகம் என்ன சொல்ல சோல் வின்னர். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும், வி ஹவ் டு டாக் அபவுட் கடவுளுடைய ராஜ்யம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, த கோல் டு ப்ளீஸ் கிரைஸ்ட். ஒன்பதாவது வசனம், அது நிமித்தமே தேவனுக்கு பிரியமா இருக்க நாடும். தேவனுக்கு பிரியமா இருப்பது என்ன? அப்போ நமக்கு ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார் முதல்ல சொல்லிடுறோம். ரெண்டாவது, அவருக்கு பிரியமா இருக்க நம்ம ஒருவனுக்கு என்ன பண்ண சொல்லிக் கொடுக்கணும். நீ இதை செய் அதை செய் அப்படிலாம் ஒவ்வொன்றாலாம் சொல்ல முடியாது. இந்த பொய் சொல்லலாமா இல்லை இந்த காரியம் செய்யலாமா இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. தேவனுக்கு பிரியமாக இருக்க நம்ம என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். அதான் பவுல் சொல்றார் பாருங்க, நம்ம இந்த தேகத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமா இருக்க நாடுகிறோம். அப்போ எவ்வளவு கவனமா சொல்றார் பாருங்க, என்னுடைய வாழ்வு காலம் உயிருள்ள காலம் வரையிலும் இந்த காலம் முடிந்தாலும் நான் என்ன பண்ணணும், அவருக்கு பிரியமா இருக்கணும். அப்போ ஒருவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய சுவிசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு பிரியமா இருக்கும். நீ எதை செய் எதை செய்யாது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். தேவனுக்கு பிரியம் எது என்பதை நீ என்ன செய், தேவனுடைய சமூகத்திலிருந்து செய். அடுத்து என்ன சொல்லணுமா, பத்து பதினோரு வசனத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பு சொல்லணுமா, த க்ளூம் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் டே. பாருங்கள் பத்தாவது வசனம், ஏனெனில் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயஸ்தனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு காரியம் நடக்குது அந்த இதில். முதல் காரியம் ரிவார்டு ஃபார் குட் ஒர்க், நம்ம செய்த நற்கிரியைகளுக்காக ரிவார்டு. தெர் இஸ் அ பனிஷ்மெண்ட் ஃபார் அவர் பேட் ஒர்க், நம்முடைய தவறான காரியங்களுக்கு பனிஷ்மெண்ட். அதை பவுல் எப்படி சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அந்த பதினொன்று பன்னிரெண்டாவது வசனத்தில், ஸோ ஆண்டவருக்கு பயப்படுகிற தன்மை, ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கு வெளியரங்கமாக இருக்கிறேன் என்று நம்புகிறேன். என்னுடைய வெளிப்புற வாழ்க்கையும் என்னுடைய உள்ளான வாழ்க்கையும் எப்படி இருக்குன்னா திறந்த புத்தகமாக நான் வைத்திருக்கிறேன். ஏனென்றால் நான் பவுல் சொல்றார் பாருங்க, அப்போ நம்ம ஒருவருக்கு சுவிசேஷம் சொல்லும்போது எதை சொல்லணும்னா, நீங்க செய்த எல்லா காரியத்துக்கும் தேவன் பலன் அளிப்பார். அப்போ உங்க வாழ்க்கையை நீங்க என்ன செய்யுங்க, அவருக்கு முன்பாக பார்த்து கொள்ளுங்கள். அதை தான் நம்ம என்ன செய்யணும் சொல்லணும். அது 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 மாத்திரமல்ல, அந்த பதிமூணாவது வசனத்துல பாருங்க,
நாங்கள்
பைத்தியம் கொண்டவர்கள் என்றாலும் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கிறோம். ஒருவேளை சில பேர் சொல்றாங்க, என்னப்பா இவங்க எப்ப பார்த்தாலும் உண்மைதான் பேசிட்டு இருக்காங்க, புலைக்க தெரியாத மனுஷன், உலகத்துக்கு அது எப்படி தெரியுது, பைத்தியமா தெரியுது. ஆனா தேவனுடைய பார்வையில ஆண்டவர் அதை ஒரு நாள் கனப்படுத்துவார், நம்முடைய உண்மை தன்மைக்கும் நம்முடைய நேர்மைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, ஒருவரை சுவிசேஷத்துக்குள்ள நடத்தணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லணும், பரலோகத்தை குறித்து சொல்லணும். ரெண்டாவது வந்து தேவனுக்கு பிரியமா வாழ கற்றுக் கொடுக்கணும். மூணாவது நியாய தீர்ப்பை குறித்து சொல்லணும். நாலாவது கிரிப்பிங் லவ் ஆஃப் கிரைஸ்ட், ஆண்டவருடைய அன்பில் வளர நம்ம கற்றுக் கொடுக்கணும். பதினாலாவது வசனம் பாருங்க, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். அடுத்து பதினஞ்சாவது
பார்த்தீங்கன்னா,
அந்த அன்பு பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து கம்பலிங் லவ், எல்லாருக்காக அவர் மறிக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் லவ், அந்த அன்பு, அந்த அன்பு என்ன செய்யுது, ஒவ்வொருவரையும் மாற்றுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 16வது வசனத்தில், ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவரை மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். அப்போ பார்த்தீங்கன்னா என்லைட்டனிங் லவ், எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் மூலமாக அறிந்து கொள்ள கற்றுக் கொடுக்கணுமா? அது மாத்திரமல்ல, 17வது வசனத்தில் பாருங்க, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் மாறினான், பிகம் எ நியூ கிரியேஷன். அப்போ நியூ லவ், இந்த நான்கு காரியத்திலும் ஆண்டவருடைய அன்பு பாருங்க. முதலாவது அவர் மரித்தார், என்னை மாற்றினார், எனக்குள்ளாக என்ன செய்தார், அந்த வெளிச்சத்தை நிறைவுபடுத்துறேன், நிறைவுபடுத்தி அவருக்குள் புது சிருஷ்டியாய் மாறுவேன். இதுதான் சுவிசேஷம். இன்னைக்கு உலகத்துக்கு அதுதான் தேவை. நம்ம எதையுமே ஒருவனுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, ஒருத்தர்கிட்ட போய் கிறிஸ்துவை சொல்லுகிறோம் என்று சொன்னால் அவனுக்குள்ளாக முதலாவது என்ன செய்யணும், கிறிஸ்துவினுடைய மன்னிப்பு, அவர் இவனுக்காக மரித்தார்னு சொல்லணும். மரித்த அவருடைய அன்பில் இவன் என்ன செய்யணும், சேஞ்சிங், அவனுடைய வாழ்க்கை மாறணும். மாறப்பட்ட அவனுடைய வாழ்க்கைக்குள்ளாக கிறிஸ்து நிரப்பப்படணும். நிரப்பப்பட்ட கிறிஸ்து அவனுக்குள் புது சிருஷ்டியாய் உருவெடுக்கணும். கிறிஸ்துவுக்கு, நாங்கள் கிறிஸ்துக்குள்ளே எப்படி இருக்கோம், புது சிருஷ்டியாக இருக்கிறோம். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாக. பவுலுடைய அந்த எல்லாம் அப்படின்ற வார்த்தை என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பழைய வாழ்க்கையில் நான் எனக்கு எது பெஸ்ட்டுன்னு நினச்சனோ அதுவும் கூட விட்டுறணுன்றாரு. நம்ம சில நேரங்கள் சொல்லுவோம் தெரியுமா, கடவுளில் ஏற்றுக்கொண்டவுடன் ஒரு சிலர் நாங்கள் இனி வந்து எந்த தப்பு பண்ண மாட்டோம், அந்த தப்பு பண்ண மாட்டோம். ஒருத்தர் சொல்லாரு, நீ இந்த தப்பு பண்ணுறதை விடுவேன்னு சொல்லாத, நீ எதெல்லாம் இது வரைக்கும் ரைட்டுன்னு நினச்சோ அதையும் விட்டுன்றாரு. ஏன் தெரியுமா, நம்ம ரைட்டுன்னு எதை நினைச்சோம், அப்போ பாவத்தில் இருந்து நம்ம எதை ரைட்டு நினைச்சிருப்போம், ஒரு சில பாவங்கள் தான் நமக்கு ரைட்டாக தெரிஞ்சிருக்கும். இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால எல்லாம் புதிதாக என்ன, கம்ப்ளீட்லி ஒரு பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளியும் புது வாழ்க்கையின் ஆரம்பம். இதுதான் சுவிசேஷம். இதுதான் இந்த இது எப்படி நடக்குன்னா, கிறிஸ்துவினுடைய அன்பினால் இது நடக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 18வது வசனத்திலேருந்து 21வது வசனம் பார்த்தீங்கன்னா, த கிரேட் கமிஷன், ஆண்டவர் நம்மை எப்படி தேர்ந்தெடுத்தாரோ அதே போல் நாம் மற்றவர்களை தேர்ந்தெடுக்க ஒருவரை என்ன செய்யணும், உருவாக்கணும். 18 வாசிங்க, இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாகிறது.
நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்.
பாருங்க, ஆண்டவர் கொடுத்த த மினிஸ்ட்ரி, ஒப்புரவாகுதலின் ஊழியம். 19வது வசனம் சொல்லுது, த மெசேஜ், அது என்னவென்றால், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். 20வது வசனம், ஆனபடியால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகள், நாங்களே அந்த மினிஸ்டரா மாறிடும். முதல்ல எங்களுக்கு மினிஸ்ட்ரி அவர் கொடுத்தாரு, அந்த மெசேஜை நாங்கள் வாங்கணும், நாங்கள் கொண்டு மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். அதன் மூலமாய் கடைசி வசனத்தில் சொல்ல பாருங்க, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக, அவரே தன்னை என்ன செய்தார், இப்படிப்பட்ட கனமான ஊழியத்துக்கு அவர் தன்னை மாற்றிக்கொண்டார். என்னை மீட்பதற்காக அவர் என்ன செய்கிறார், தன்னையே என்ன செய்தார், அழித்து கொண்டார் அப்படி சொல்லி முடிக்கிறார். ஒருவேளை இந்த 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் காஸ்பல், ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், எதை எப்படி நடக்கணும், எதற்காக வாழ்கிறான், அப்புறம் எப்படி கிறிஸ்துவின் அன்பில் மாற்றப்படுகிறான், எப்படி மாற்றப்பட்ட கிறிஸ்துவினுடைய அன்பில் அவன் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். நிறைய நேரங்களில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பரலோகத்தை பற்றி நம்ம பேசிடுவோம், கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருக்க விரும்புவோம். 3வது பாயிண்ட் வரும்போது நம்ம சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு பற்றியும் பேசுவோம். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள என்ன செய்யும், மாற்றமே அடைய விடாமலே வாழ்ந்துடும். அங்கே தான் நிறைய கிறிஸ்தவர்கள் பெண்டிங் ஆகிறது. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவுல் சொல்கிறா போல அவருடைய அந்த அன்பு நமக்குள்ளே வந்து புது சிருஷ்டியாய் மாறாததினால், பழையவைகள் ஒடிந்து போகாததுனால நமக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியல, வெளியே இறங்கி போய் இன்னொருவரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர முடியலை. என்ன, இப்போ நானே மாறல, ஒருத்தர் வந்து நம்ம பார்த்து சொல்லார், இந்த சுவிசேஷத்தை சொல்றியே, உனக்கு இந்த சுவிசேஷத்தை குறித்து உன்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்ததுன்னு கேட்டால் நம்ம உடனே என்ன செய்யணும், சொல்லுவதற்கு ஆயத்தமாகணும். ஒரு கிராமத்தில் ஒரு பையன் போய் ஒருத்தர்கிட்ட இயேசுவை பற்றி சொன்னா, உடனே அவர் கேட்டார், இவ்வளோலாம் பேசுறியே, நீ என்னைக்கா ஜோம் பண்ணியான்னு. அவன் சொன்னான், நான் ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ணி அவன் முட்டியை காட்டினான், அவன் ரெண்டு முட்டியும் அப்படியே படுத்திருந்தது. அப்போ அந்த ஆள் உடனே இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அவன் மற்றவருக்கு சொல்வதற்கு முன்பாக அவன் என்ன செய்கிறான், நடைமுறைப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஸோ இன்னைக்கு சுவிசேஷம் ஏன் வேகமாக பரவலை அப்படின்னு கேட்டால், நடைமுறையில் கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படவில்லை. ஆனால் பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள், அந்த கம்பலிங் லவ், சேஞ்சிங் லவ், என்லைட்டனிங் லவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் லைஃப், அந்த லவ், அந்த அன்பு அப்படியே உருமாறி புது சிருஷ்டியாய் உருவெடுத்தது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவின் அன்பினால் பிறந்தவன். அப்போ அவனுக்குள்ள என்ன இருக்கும், கிறிஸ்துவினுடைய அன்பு நிறைந்திருக்கும். கடைசியாக நம்ம பார்க்குறோம் இந்த உவமையில், ஆண்டவர் நல்ல ஆட்டுக்கு 2 பாயிண்ட் சொல்றாரு, நான் ஒரு நல்ல ஆடா இல்லை நான் காணாமற் போன ஆடானா, 2 வார்த்தையில் முடிச்சிடலாம். யோவான் 10வது அதிகாரத்தை ஏசுறாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை என்ன செய்யும், முதல்ல ஆடுகள் சத்தத்தை அறியணும், ரெண்டாவது அவருக்கு பின்னால் நடக்கும். இந்த ரெண்டு தான் நல்ல ஆடு அல்லது மேய்ப்பனோடு இருக்கிற ஆட்டுக்கு வேதம் சொல்கிற ரெண்டே ரெண்டு பாருங்க. 10 யோவான் 10 ஓகே, ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். 3 வசனம் வாசிங்க.
The watchman opens the gate for him and the sheep listen to his voice. He calls his own sheep by name and leads them out.
ஓகே, முதல்ல மேய்ப்பனின் சத்தத்தை அது அறியும், மேய்ப்பனுக்கு பின் நடக்கும். ஒரு நல்ல ஆடு ரெண்டே காரியம் பண்ணும், ஒன்று மேய்ப்பனின் சத்தத்தை சரியாக புரிந்து கொள்ளும். இன்றைக்கி சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் சொன்னார் கடவுள் சொன்னார்னு பொய்லாம் சொல்லிடுவாங்க. கேள்விப்பட்டீங்களா அப்படி கடவுள் சொன்னார்னு பொய் சொல்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அது நல்ல ஆடு அல்ல. நல்ல ஆடு தேவனுடைய சத்தத்தை சரியாக என்ன செய்யும், புரிந்து கொள்ளும். அது மாத்திரமல்ல, தே ஃபாலோ ஹிம். நல்ல ஆடுனா ஆண்டவர் பின்னாடி நடந்துகிட்டே இருக்கணும். சார் தொடர் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஒரு நாள் கிறிஸ்டியன் ரெண்டு நாள் கிறிஸ்டியன் ஒரு வார கிறிஸ்டியன் சொல்லலை, தொடர்ந்து ஆண்டவருக்காக என்ன செய்யணும், அவருடைய வழியில் நடந்து கொண்டே இருக்கணும். அதுதான் நல்ல ஆடு. ஒருவேளை இந்த ஓமையில் நம்ம நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டாலும் இந்த ஓமையில் நம்ம முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன, ஒரு ஆத்துமா தேவ மனம் திரும்புதல் உண்டாகும்போது அதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நம்ம கொண்டாடுறோமோ இல்லையோ தேவனுடைய சமூகத்தில் உண்டாகிறது. அந்த மகிழ்ச்சியை தான் நம்மளும் அனுபவிக்கணும். அப்படிப்பட்ட கிருபையின் ஆசீர்வாதங்களை நம் அனைவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.